আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি তাআলা ওয়া বারাকাতুহু। আবুধাবি, দুবাই, ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்மா உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, ஜுமாதியுல் ஆஹிர், பிறை 16 ஹிஜ்ரி 1437, 25 மார்ச் 2016. தலைப்பு: சீதேவித்தனமான வாழ்வை பெறும் வழிமுறைகள். இதனை தமிழில் வழங்குபவர் மௌலவி அப்சலுல் உலமா, புளியங்குடி, செய்யது அபு சாலிஹ் பிலாலி. எல்லா புகழும் அல்லாவுக்கே. அவன்தான் அகிலத்தார் யாவரையும் படைத்து வளர்த்து தகுந்த முறையில் பக்குவப்படுத்துகிறான். கட்டுப்பட்டு நடப்பவர்களின் மனங்களை செம்மைப்படுத்துகிறான். வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு நிம்மதியான வாழ்வை வழங்குகிறான். பரிசுத்த நாயனான அவனை உரிய முறையில் புகழ்கிறேன். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். வல்ல இறைவனின் நேசராக திகழும் எங்கள் தலைவர், படைப்புகளில் மிகச்சிறந்த எங்கள் திருநபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். அனைத்து நற்குணங்களையும் ஒருங்கே பெற்றிருந்தார்கள். மறுமை நாளில் இறைவனிடம் பரிந்துரை செய்யும் சிறப்பு இயல்புகளையும் பெற்றவர்கள். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும், உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். அவனுக்கே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவனுக்கு அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சி நடங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லகும் அஅமாலகும் வயக்ஃபிர் லகும் துனூபகும் வமன் யுதிஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. ஆகவே நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையான விஷயங்களை கூறுங்கள். அவன் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சீர்படுத்தி வைத்து உங்களுடைய குற்றங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவர் கீழ்ப்படுகின்றாரோ அவர் நிச்சயமாக மகத்தான பெரும் வெற்றியடைந்து விட்டார். முஸ்லிம்களே, சீதேவித்தரமாக வாழ்வதே ஒவ்வொரு மனிதனின் குறிக்கோளாக இருக்கிறது. ஒவ்வொரு அறிவாளியின் ஆசையும் அதுதான். தனக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு இறைவன் ஈடேற்றமான வாழ்வையும் சீதேவித்தனமான நிலையையும் தருவதாக தனது திருமறையில் வாக்களிக்கிறான். ஆனாயினும் பெண்ணாயினும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை எவர் செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இம்மையில் நல்ல வாழ்க்கையாக வாழச் செய்வோம். அன்றி மறுமையிலோ அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட மிக்க அழகான கூலியையே அவர் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு கொடுப்போம். அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட மிக்க அழகான கூலியையே நிச்சயமாக நாம் அவர்களுக்கு கொடுப்போம் என்று இறைவன் கூறுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த வசனத்திற்கு பின்வருமாறு விளக்கம் தருகிறார்கள். உயர்தரமான வாழ்வு என்பது சீதேவித்தனமான வாழ்வை குறிக்கும். எந்த வகையிலும் முகம் ஒளிமயமாகவும் புத்துணர்ச்சியோடும் இருக்கும் என்பது இந்த வசனத்தின் மைய கருத்தாகும். இவற்றில் மிகவும் முக்கியமானதும் முதன்மையானதும் சங்கையானதும் மகத்தானதும் யாதெனில் உள்ளம் மிகவும் சீதேவித்தனமாக இருப்பதாகும். அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அவனை மிக உண்மையாக நேசிப்பதன் மூலம் அத்தகைய உள்ளத்தை பெற முடியும். அவனிடமே அபயம் தேடி ஒதுங்க வேண்டும். அவனுடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். காரணம், இத்தகைய உள்ளம் கொண்டவரின் வாழ்வை விட ஒரு சிறப்பான வாழ்வு வேறு இல்லவே இல்லை. இந்த நற்பாக்கியத்திற்கு மேலான ஒரு நற்பாக்கியம் இல்லவே இல்லை. அப்படி ஒன்று இருக்கிறதென்றால் அது நாளை மறுமையில் கிடைக்கும் சொர்க்கமாகும். ஓர் இறைநேசர் கூறுகிறார், சில வேளைகளில் நான் இவ்வாறு சொல்லிக் கொள்வதுண்டு, சில வேளைகளில் நான் இவ்வாறு சொல்லிக் கொள்வதுண்டு. அதாவது சுவனவாசிகள் உயர்தரமான வாழ்வை பெறுவார்கள். இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களும் இதே போன்றதொரு வாழ்வை வாழ்கிறார்கள். அவர்கள் எப்போதும் முகமலர்ச்சியோடு இருக்கிறார்கள். முகம் ஒளிமயமாக இருக்கும், மகிழ்ச்சியாகவும் தெளிவான பார்வையோடும் அவர்கள் இருப்பார்கள் என்று அந்த இறைநேசர் கூறுகிறார். உள்ளம் உயர்தரமான சிந்தனையோடு சீதேவித்தனமாக இருந்தால் அதனால் ஏனைய உறுப்புகளும் தூய்மையாக இருக்கும். எனவே யார் அதிகமான நற்காரியங்களில் ஈடுபட்டு நன்மையான செயல்களுக்கு உதவியாக இருக்கிறாரோ நிச்சயம் அவர் இவ்வுலகிலேயே சீதேவித்தனத்தை அடைந்து கொள்வார், நாளை மறுமையில் வெற்றி பெறுவார். எல்லாம் வல்ல ஏக இறைவன் கூறுகிறான், அல்லதீன ஆமனு அமிலு ஸாலிஹாதி தூபா லஹும் வ ஹுஸ்னு மஆப். எவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பதுடன் நற்காரியங்களையும் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கே நற்பாக்கியமும் நல்ல இருப்பிடமும் கிடைக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியையும் கண் குளிர்ச்சியையும் பெற்றுக் கொண்டார்கள் என்பதன் இதன் பொருளாகும். அதாவது சீதேவித்தனத்தின் அடிப்படை கூறுகளை பெற்றுக் கொண்டார்கள் என்பதாகும். நல்ல இருப்பிடம் என்கிற சொல்லின் கருத்து நாளை இறுதி நாளில் கிடைக்கும் நல்ல முடிவாகும். அதாவது இறுதியாக சொர்க்கத்திற்குள் சென்று வசிக்கும் பாக்கியமாகும். அந்த சொர்க்கம் வானம் பூமியின் அளவை விட மிகவும் விசாலமாக இருக்கும். அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் இறைச்சமுடைய அடியார்களுக்காக தயார் நிலையில் வைத்திருக்கிறான். இந்த அடியார்கள் இவ்வுலகிலும் மறு உலகிலும் சீதேவித்தனமாகவே இருப்பார்கள். இறைவனை தொடர்ந்து திக்ரு செய்து வருவதின் மூலமும் உள்ளத்தை தூய்மைப்படுத்த முடியும். அடுத்தடுத்து வர இருக்கும் ஆபத்துகள் விலகிச் செல்லும். தேவையற்ற பயம் விலகி நிம்மதி பிறக்கும். தன்னை படைத்தவனை அதிகமாக நேசிக்க முடியும். அவன்தான் உண்மையான எஜமானன் மற்றும் உதவியாளன் என்பதை முழு திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன ஆமனு வ தத்தும இன்னு குலூபுகும் பிதிக்கிரில்லாஹி அலா பிதிக்கிரில்லாஹி தத்தும இன்னுல் குலூப். மெய்யாகவே நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தாம். அவர்கள் முன் அல்லாவின் திருப்பெயர் துதி செய்யப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நிம்மதியடைந்து விடுகின்றன. ஏனென்றால் அல்லாவின் திருப்பெயரை துதி செய்வதனால் உண்மை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்கள் நிச்சயமாக நிம்மதி அடையும் என்பதை நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்கிறான். அல்லாஹுடைய திக்ர் என்று சொல்லப்படுவதின் பொருள் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதாகும் என்கிற கருத்தும் கூறப்படுகிறது. இறைவனின் விதியை முழுவதுமாக பொருந்திக் கொள்வதனால் இவ்வாறு தனிமையிலும் சீதேவித்தனமாக இருக்க முடியும். மேலும் நிம்மதியாகவும் மனதில் எந்த பதற்றமும் இல்லாமல் அமைதியோடு வாழ முடியும். விதியை நம்புவது இறை நம்பிக்கையின் அடிப்படைகளில் ஒன்றாகும். விதியை எவ்வாறு நம்பிக்கை கொள்வது, மேலும் அதன் கூறுகளை எவ்விதம் புரிந்து கொள்வது போன்ற பல்வேறு விளக்கங்களை நமது ஷரியத் மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது. விதியை நம்புவதின் மூலக்கூறு என்னவெனில், ஒரு முஃமினான அடியான் எல்லா நிலையிலும், அதாவது மகிழ்ச்சியான தருணங்களிலும் சோதனையான தருணங்களிலும் இறைவனை பற்றிய நல்ல எண்ணம் மட்டுமே ஓர் அடியானின் உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். கடுமையான சூழலிலும் இதமான சூழலிலும் இறைவன் மீது முழுமையான திருப்தி கொள்ள வேண்டும். இறைவன் தமக்கு வழங்கியவற்றை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அவனுடைய அருள் மீது ஆதரவு வைக்க வேண்டும். ஏதேனும் ஒரு வழியில் ஒருவருக்கு சோதனை வந்தால் அவர் சோர்ந்துவிடக்கூடாது, களைப்படைந்து மன வலிமையை இழந்துவிடக்கூடாது. அந்த சோதனையிலிருந்து மீள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். செயல் திட்டங்களை முன்னெடுத்துச் செல்லும் அதே வேளையில் இறைவனிடமும் மன்றாடி துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல எண்ணத்தில் ஈடுபடும் போது நிச்சயம் இறைவனின் கிருபையால் சோதனைகளை விட்டு விடுபட முடியும். நாம் எதிர்நோக்கிய இலக்கு ஒன்று, ஆனால் நடப்பது ஒன்று என்றிருந்தால் அதற்காக கவலைப்படவோ மனம் சோர்ந்துவிடவோ வேண்டாம். விதியை எண்ணி மனம் வெம்பிவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உனக்கு பயனளிப்பதையே நீ ஆசைப்படு, உனக்கு பயனளிப்பதையே நீ ஆசைப்படு, அதற்காக இறைவனிடம் உதவி தேடு. நீ தளர்ந்து விடாதே. உனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது நான் இப்படி செய்திருந்தால் நிச்சயம் அப்படி அப்படி ஆகியிருக்குமே என்று அங்கலாய்த்து கூறாதே. மாறாக அல்லாவின் விதிப்படி நடந்துவிட்டது, அவன் நாடியதை செய்துவிட்டான் என்று மட்டும் சொல். ஏனெனில் இப்படி செய்திருந்தால் அப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்குமே என்பதை சுட்டும் சொல்லானது ஷைத்தானின் செயலுக்கே வழிவகுக்கும் என்று கூறுகிறார்கள். அதாவது ஒருவன் நல்லதையே செய்கிறான், அதன் மூலம் கிடைக்கும் இலக்கை நிச்சயம் அடைந்துவிட வேண்டும் என்கிற வேட்கையில் முழு மூச்சாக செயல்படுகிறான். அதையும் மீறி அவன் உலகியல் சார்ந்த அந்த இலக்குகளில் ஒன்றை இழந்து விட்டால் நிச்சயமாக அதற்காக மனம் வருந்த வேண்டாம், சோர்வடைந்து விட வேண்டாம். காரணம் அவ்வாறுதான் தனக்கு விதியில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் காரணமாக உளவியல் ரீதியாகவும் அவன் பாதிக்கப்பட வேண்டாம் என்பது இந்த ஹதீஸின் கருத்தாகும். அதற்கு நேர் மாற்றமாக இறைவன் அதைவிட சிறந்த ஒன்றை தனக்கு தருவான் என்று அந்த மனிதன் தன் மனதில் உறுதியான எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முஃமினின் நிலை குறித்து மிகவும் ஆச்சரியம் அடைகிறேன். ஒரு முஃமினின் நிலை குறித்து மிகவும் ஆச்சரியம் அடைகிறேன். முஃமினான் அவருக்கு நன்மையை நாடியே தவிர அல்லாஹ் அவருக்கு எந்த விதியையும் ஏற்படுத்துவதில்லை. ஒவ்வொரு மனிதனும் பின்வரும் நபி ஒளியை எண்ணி ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக பொறுமையாக இருந்தால் உதவி கிடைக்கும். இன்னல்களுக்கு பிறகு அவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும், துன்பங்களுக்கு பிறகு இன்பம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். யார் மனநிறைவோடு விதியை பொருந்திக் கொள்கிறாரோ அவர் போதுமென்ற மனதுடன் திருப்தியாக வாழ்வார், நிம்மதியாகவும் அச்சமற்ற நிலையிலும் தன்னிறைவு பெற்ற நிலையிலும் வாழ்வார். காரணம் சீதேவித்தனமான வாழ்வை பெறுவதற்கு போதுமென்ற மனமும் மிக அவசியமாகும். இதன் மூலக்கூறு மன திருப்தியும் யாரிடமும் கையேந்தாத பத்தினித்தனமும் ஆகும். மேலும் அவசியமற்ற முறையில் யாரிடமும் யாசகம் கேட்பதையும் அதிகமாக எதிர்பார்ப்பதையும் விட்டொழிக்க வேண்டும். இதுவே உண்மையான செல்வ நிலையாகும். நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவன் உனக்கு வழங்கியவற்றை முழு திருப்தியோடு நீ பொருந்திக்கொள், இறைவன் உனக்கு வழங்கியவற்றை முழு மனதோடு நீ பொருந்திக்கொள், அப்படி செய்தால் நீயே மனிதர்களில் பெரிய செல்வந்தனாக இருப்பாய் என்று கூறினார்கள். காரணம் அல்லாஹ் தனக்கு வழங்கியதை யார் போதுமாக்கிக் கொள்கிறாரோ அவர் மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்து ஆசைப்பட மாட்டார். எனவே யாரிடமும் கேட்டு பெற வேண்டிய மனநிலையில் அவர் இருக்க மாட்டார். யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ்வதே தன்னிறைவு பெற்ற செல்வ நிலையாகும். இதனை பற்றி நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் இல்லை, வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வமன்று, மாறாக போதுமென்ற மனமே உண்மையான செல்வமாகும் என்று கூறுகிறார்கள். போதுமென்ற மனதோடு வாழ வேண்டும் என்று முன்னர் வாழ்ந்த பல அறிஞர்கள் தமது பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறியுள்ளனர். அப்படிப்பட்ட மனநிலையில்தான் மன நிம்மதியும் சீதேவித்தனமான வாழ்வும் அமையும் என்று அறிவுரை கூறியுள்ளனர். எனது செல்ல மகனே, எனது செல்ல மகனே, தன்னிடம் உள்ளவற்றை யார் போதுமென்று மனநிறைவோடு ஏற்றுக்கொள்கிறாரோ நிச்சயம் சீதேவித்தனமான நிலையை அவர் அடைந்து கொள்வார் என்று ஒருவர் தனது மகனுக்கு அறிவுரை கூறியுள்ளதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கவிஞர் கூறுகிறார், அதுவே போதுமென்ற மனநிலையாகும், அதுவே போதுமென்ற மனநிலையாகும், அதற்கு ஈடாக வேறு சிறந்த மனநிலை இல்லை. அதிலே வாழ்வின் சுபிட்சமும் இருக்கிறது, அதிலே உடல் நிம்மதியும் இருக்கிறது என்று அந்த கவிஞர் கூறுகிறார். அல்லாவின் அடியார்களே, சீதேவித்தனமான வாழ்வு என்பது இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அடுத்ததாக இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ் வழங்கியவற்றை போதுமென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத் தலைவன் தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு தன்னிறைவு பெற்ற வசதிகளை வழங்க வேண்டும். தனது பொறுப்பை உணர்ந்து குடும்ப உறுப்பினர்களை கவனமாக பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளை நன்கு கண்காணித்து உரிய நேரத்தில் அறிவுரைகள் வழங்க வேண்டும். ஒரு மனைவி பேராசை கொள்ளக்கூடாது. வசதி படைத்தவர்களோடு தமது சூழலை ஒப்பீடு செய்து கொண்டே நாட்களை தள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பின்வரும் நான்கும் சீதேவித்தனமாகும். அவை நற்குணம் நிறைந்த நல்ல மனைவி, தேவைக்கேற்ப உள்ள வசதியான வீடு, பரந்த மனப்பான்மையுள்ள அண்டை வீட்டுக்காரன், எந்த தடங்களும் செய்யாத வாகனம். இவை நான்கும் சீதேவித்தனமாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லும் தம்பதிகளால் மன நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். அமைதியான மற்றும் சீதேவித்தனமான வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுக்கும். ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பும் அக்கறையும் அதிகமாகும். வீட்டிலுள்ள அனைவரோடும் மகிழ்வோடு பழக முடியும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை மிகவும் சுபிட்சமாக அமையும். ஒவ்வொரு குடும்பமும் சுபிட்சமாக இருந்தால் ஒரு சமுதாயமே சுபிட்சமாக இருக்கும். உயர்தரமான ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு அதுவே மிகப்பெரிய அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஒரு சமூக வளர்ச்சியின் மூலக்கூறும் அதுவேயாகும். எனவே நமது உள்ளம் நிம்மதியாக இருக்கிறதா? இறைவனை நோக்கி நமது செயல்பாடுகள் அமைந்துள்ளனவா? இறைவன் நமக்கு விதித்தவற்றை நாம் பொறுத்துக் கொள்கிறோமா? அவன் நமக்கு வழங்கியவற்றை போதுமென்ற மனதோடு ஏற்றுக்கொள்கிறோமா? குடும்பத்தினரோடு தன்னிறைவு பெற்ற வாழ்வை வாழ முயற்சி செய்கிறோமா என்கிற பல கேள்விகளை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேள்வி கேட்டு நமது வாழ்வையும் என்ன ஓட்டத்தையும் பகுப்பாய்வு செய்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் ஒரு சீதேவித்தனமான வாழ்வை அமைத்துக் கொடுக்கும். யா அல்லாஹ், எங்கள் உள்ளத்திற்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சமுதாயத்திற்கும் சீதேவித்தனமான வாழ்வை தருவாயாக. எங்கள் மனைவி மற்றும் எங்கள் சந்ததிகளிடம் கண் குளிர்ச்சியை நீ தருவாயாக. எங்கள் தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யும் நற்பாக்கியத்தையும் நீ தருவாயாக. கவனமாக கேளுங்கள், இறைவனுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதே நாம் ஒருவருக்கொருவர் செய்யும் அறிவுரையாக இருக்கிறது. தொழுகையாளிகளே, சமுதாயத்தில் உள்ள அனைவரும் சீதேவித்தனமான ஒரு வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக நமது நீதமான அரசு முனைப்புடன் செயல்படுகிறது. குடிமக்களின் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை உடனடியாக வழங்குகிறது. பொதுமக்களின் தேவை அறிந்து வேண்டிய வசதி வாய்ப்புகளை இந்த அரசு நிறைவேற்றி தருகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒளிமயமான வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக மனிதநேயத்தோடும் தொலைநோக்கு சிந்தனையோடும் நமது அரசு செயல்படுகிறது. சமுதாயத்திற்கு தேவையான நலத்திட்டங்களை இடைவிடாமல் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்து செயல் திட்டங்களையும் மிகவும் வலிமையோடு தொடர்ந்து முன்னெடுத்து சென்று கொண்டே இருக்கிறது. எல்லாம் இந்த சமுதாயம் தன்னிறைவு பெற்ற சுபிட்சமான சீதேவித்தரமான வாழ்வை பெறுவதற்காகத்தான். இந்த அமீரகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மன நிறைவோடு வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தில் இவ்வாறு நமது அரசு செயல்படுகிறது. பின்வரும் நபி ஒளியை மெய்ப்படுத்தும் விதமாக நமது ஆட்சியாளர்கள் தங்கள் வாழ்வை மேற்கொண்டுள்ளனர். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்கள் தலைவர்களில் நல்லவர்கள் யாரெனில் அவர்களை நீங்கள் நேசிப்பீர்கள். உங்களை அவர்கள் நேசிப்பார்கள். உங்களுக்காக அவர்கள் பிரார்த்திப்பார்கள். நீங்களும் அவர்களுக்காக பிரார்த்திப்பீர்கள் என்று கூறினார்கள். அதாவது உங்களுடைய ஆட்சியாளர்களில் சிறந்தவர்கள் யாரெனில் நீங்கள் அந்த ஆட்சியாளர்களை நேசிப்பீர்கள், அவர்களும் உங்களை நேசிப்பார்கள். அவர்களுக்காக நீங்கள் துவா செய்வீர்கள், அவர்களும் உங்களுக்காக துவா செய்வார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கும் அவர்கள் செய்த நல்ல உபகாரத்தை போன்று நீயும் அவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்வாயாக. எங்களுக்கு அந்த ஆட்சியாளர்கள் நல்ல உபகாரம் செய்ததை போன்று யா அல்லாஹ் நீயும் அவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்வாயாக. இந்த தேசத்தையும் அதன் குடிமக்களையும் சிறந்த முறையில் பேணி பாதுகாக்கும் அவர்களுக்கு நீ மென்மேலும் உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். யார் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மீது நாமும் நாம் அனைவரும் சலவாத்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். மன் சல்லா அலைய சலாத்தன் சல்லல்லாஹு அலைஹி பிஹாஷரா. யார் என் மீது ஒரு முறை சலவாத்து சொல்லுகிறார்களோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை சலவாத்து சொல்லுகிறான் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் ஆகிய முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், புனிதம் மிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும், சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியின்களையும், உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லீம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், போர்களில் உயிர் தியாகம் செய்த நம் தேசத்தின் ராணுவ வீரர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக. அவர்களுக்கு ஈடேற்றமான தங்குமிடத்தை வழங்குவாயாக. கண்ணியம் நிறைந்தவனே, மன்னிக்க கூடியவனே, அந்த வீரர்களின் மதிப்பை நீ உயர்த்திடுவாயாக. நபிமார்கள் மற்றும் சித்தீக்கின்களோடு அவர்களை நீ வைப்பாயாக. வீரர்களின் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நீ அதிகமான நன்மைகளை வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ், அரேபிய ராணுவ கூட்டுப்படைக்கு நீ வலுவான ஆற்றலை வழங்கிடுவாயாக. அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பாயாக. யா அல்லாஹ், ஏமன் தேசத்து மக்களுக்கு நீ உதவி புரிவாயாக. அவர்கள் அனைவரையும் ஒரே ஷரியத்தின் கீழ், உண்மையின் ஒரே வார்த்தையின் கீழ் நீ ஒன்று சேர்ப்பாயாக. அவர்களுக்கு எண்ணற்ற வகையில் நீ கருணை காட்டுவாயாக. சங்கையானவர்களுக்கெல்லாம் சங்கையானவனே, அவர்களுக்கு மிக அமைதியான நிலையான ஆட்சியை வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ், மறைவாகவும் பகிரங்கமாகவும் நடக்கும் குழப்பத்திலிருந்து இந்த அமீரக தேசத்தை நீ பாதுகாப்பாயாக. அனைத்து இஸ்லாமிய தேசங்களிலும் அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த அமீரகத்திலும் அனைத்து இஸ்லாமிய நாடுகளிலும் அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைப்படுத்துவாயாக. மகத்தான அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அவன் உங்களை நினைவு கூறுகிறான். மேலும் அவன் நமக்கு செய்த நியமத்துகளுக்காக அவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்துவான். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஏனென்றால் நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் மனிதனை விலக்கிவிடும். அல்லாஹ்வை மறக்காது நினைவில் வைத்து அவனை திக்ர் செய்து வருவது மிகப்பெரிய காரியமாகும். நீங்கள் செய்பவைகளை அல்லாஹ் நன்கு அறிகிறான். ஆதலால் இவைகளுக்குரிய கூலியை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். சதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலின் நபியில் கரீம்.